ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் மானினேர் விழி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் உட்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமறை 39 பதிகம் மானினேர் விழி மாதராயின் ஆரம்பிக்கும். அந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி அந்த பதிக நிகழ்ந்த நிகழ்ச்சி சம்பந்தமான பெரிய புராண பாடல்களை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த பாட்டு 760 பாட்டு, ஞான ஆர் அமுதம் உண்டார் நற்றவர் திருவை நோக்கி மானின்னேர் விழியினாய் கேள் மற்று என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டா. நிலையிலா அமணர்க்கு என்றும் யான் எளியேன் அலேன் என்று எழும் திருப்பதிகம் பாடி அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்றார், என்ன ஞான ஆர் அமுதம் உண்டார், இது திருஞான சம்பந்தரோட குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். ஞானப்பால் உண்டார் இல்லையா திருஞான சம்பந்தர், அதை சொல்றார். ஞான ஆர் அமுதம், அரிய ஞானமாகிய அரிய அமுதத்தை உண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஞான ஆர் அமுதம் உண்டார், அப்படி ஞானமாகி அரிய அமுதத்தை உண்டவர் ஞானப்பாலை உண்ட திருஞான சம்பந்தர். நற்றவர் திருவை நோக்கி, இது மங்கையர்கரசியாரை சொல்ற ஒரு ஃப்ரேஸ். இது மங்கையர்கரசியாரை பார்த்து என்ன சொல்றார், நற்றவர் திரு அப்படிங்கிறார் மங்கையர்கரசியார். செக்குலார் சொல்றார், இது நற்றவம்னா நல்ல தவம், திருனா லக்ஷ்மி, நல்ல தவமுடைய லக்ஷ்மி போன்ற மங்கையர்கரசியாரை பார்த்து அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றார் சம்பந்தர், சொல்றார் மானின்னேர் விழியினாய் கேள். மானின் நேர் விழியினாய்னா மான் போன்ற பார்வையை உடையவளே, மான் போன்ற கண்ணை உடையவளே, கேள் நான் சொல்றதுக்கு கேட்டுக்குமா, கவலைப்படாதன்னு கேட்டுக்கோ அப்படிங்கிற கேள், நான் சொல்றது கேள். மற்று என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டா. இந்த மற்றுங்கிறது அசைன்னு விட்டுடுங்கோ. என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டா. நான் ஒரு சின்ன பையன் அப்படின்னு நீ ரொம்ப கவலைப்படாத, ரொம்ப பயப்படாத. நனி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அப்படின்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்தவாளுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 6 வார்த்தை சொல்லுவ, சால உரு தவ நனி கழி கூர் அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். நீ என்ன பாலன், நான் சின்ன பையன்னு நீ ரொம்ப பயப்பட வேண்டாம். நிலையிலா அமணர்க்கு என்றும் யான் எளியேன் அலேன், இந்த நல்ல நிலையில்லாத சமணர்களுக்கு நான் என்றைக்கும் இழைச்சவன் இல்லை, பயப்படாத நீ என்று எழும் திருப்பதிகம் பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பாடுறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதாவது சம்பந்தர் மங்கையர்கரிசியாரை பார்த்து இந்த பதிகத்தை பாடுறார். அந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்றார், மான் போன்ற கண்ணை உடைய மங்கையர்கரசியே, நான் சொல்றதை கேளுமா, நீ என்ன சின்ன பையன் நினச்சி ரொம்ப பயப்படுற, அப்படி பயப்பட வேண்டாம். இந்த நிலையில்லாத, நல்ல நிலையில்லாத இந்த சமணர்களுக்கு நான் என்றைக்கும் சளைச்சவன் இல்லை, இழைத்தவன் இல்லை, நான் சின்ன பையன் நினச்சி பயப்படாத அப்படின்னு அவருக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி ஒரு பதிகம் பாடுறார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அந்த நற்றவை திருவை நோக்கின்னு சொல்கிறார் இல்லையா, இந்த மங்கையர்கர் சேர நற்றவை திரு அப்படிங்கிறார். திரு அப்படின்னாக்க லக்ஷ்மி அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்த பதிகம் இருக்கு இல்லையா, மங்கையர்கரசின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பார்த்துருக்கோமே முன்னாடி, அதில் அவர் இதே ஒரு ஃப்ரேஸ் உபயோகிக்கிறார் இல்லையா. மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டியமாதேவி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதில் பங்கைய செல்வின்னாக்க பங்கயம்னா தாமரை, அதில் இருக்கிற செல்வி பங்கைய செல்வினா லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த வார்த்தை தான் இங்கே திரு அப்படின்னு நேரடியாக சொல்றார், நற்றவர் திருவை நோக்கி அப்படிங்கிறார். திருஞான சம்பந்தர அப்படி சொல்றதாக சேக்கிரார் சொல்றார், நற்றவர் திருன்னு சேக்கிரார் மங்கையர்கரசியார சொல்றார். அவருக்கு இந்த பங்கைய செல்விங்கிற ஃப்ரேஸ்லேருந்து எடுத்துட்டு இருப்பார்னு எனக்கு தோணித்து, அது உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றதுக்காக சொன்னேன். பெரிய புராணம் மாதிரி கதைகள் சொல்ற செய்யுள்களில் சில சமயம் ஒரு செய்யுளில் சொல்ல வர்ற கருத்து நிறைவு பெறாது, சொல்ல வர்ற கருத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது 2-3-4 பாடல்களில் அந்த ஒரே கருத்து தொடர்ந்து போகும். அது மாதிரி இப்போ என்ன நடந்தது அப்படிங்குன்னு சொல்கிறப்போ திருஞான சம்பந்தர் மானினேர் விழியினாய் கேள் மற்றும் என்னை பாலன் நீ நனி அஞ்ச வேண்டா நிலையில் அமனருக்கென்றும் யான் எளியேன் அலேன் அப்படிங்கிற பொருள் படுங்கிற மாதிரி ஒரு திருப்பதிகத்தை பாடி அப்படின்னு நிற்கிறது அந்த பாட்டு அப்படியே. அதுக்கு அடுத்த பாட்டில் தொடர்றது அந்த சொல்ல வர கருத்து. அந்த அந்த பாட்டை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிகத்துக்குள்ளே போக போகிறோம். பெரிய புராணம் திருஞான சம்பந்தர் நாயனார் புராணத்தில் 761 பாடல். பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கும் முன்னம் சுற்று நின்று அழைத்த லோவா அருகர்க்கும் தென்னர் கோமான் இற்றை நாள் என்னை உற்ற பிணியை நீர் இகழி தீரும் தெற்றன தீர்த்தார் வாதில் வென்றனர் என்று செப்ப. அதுவும் கண்டினியூ ஆறுது இந்த பாட்டும் அடுத்த பாட்டில் தொடருது. ஆனால் நம்ம அளவுக்கிறது இந்த பாட்டோடு நிறுத்திட்டு இதுக்கு பதிகத்துக்குள்ளே போகிறோம். பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கும். இப்போது அவர் பாடினர், அவர் வந்து அங்கே பீடத்தில் உட்காண்டார். பாண்டிய ராஜா அவங்க ஊர் என்ன கேட்டால் அப்போ அவர் சக்கர மாற்றுங்கிற பதிகம் பாடி பிரமனூர் வேணுபுரம்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடி தன்னோட தம்மோட ஊர் சீர்காழி அதுக்கு 12 பெயர்கள் உண்டு அப்படின்னு அந்த 12 பெயர்களை வச்சு பதிகம் பாடுறார். அதை பாடி முடித்ததும் அந்த சமணர்கள்லாம் அவரை சூழ்ந்துட்டு அவவா கூச்சலிடுறான். பாரு எங்கள் மந்த எங்கள் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, எந்த மந்த நூலில் இப்படி சொல்லியிருக்கு, உங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கு, எங்களோட வாதுக்குவா எது உண்மைன்னு இது பண்ணலாம்னு ஆளாளுக்கு கூச்சல் போடுறான். இதை பார்த்து அந்த மகாராணிக்கு பயம் வந்து ராஜாட்ட சொல்கிறார், இது சின்ன பைய திருஞான சம்பந்தர் ரொம்ப வயசில் சின்னவர், இவரெல்லாம் சமணர்களோ ஒரு நூற்றுக்கு நிறைய பெரிய கூட்டமாக இருந்து அவர் சுற்றிட்டு இது பண்ணுறா சண்டை கேட்கிறார், எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிறார். அப்போ ராஜா நீ பயப்படாது அப்படின்னு மனைவியிட்ட சொல்லிட்டு இந்த சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறார். அதுதான் இந்த பாட்டு. வெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கும் சம்பந்தருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பிள்ளையார் அப்படின்னாக்க சம்பந்தர். இந்த பாடல்கள்லாம் பெற்றியால் பெற்றி அப்படின்னாக்க இது தேவாரத்தில் திருவாசகத்தில் பெரிய புராணத்துலலாம் வரும் இந்த வார்த்தை அப்பப்போ பெற்றி அப்படின்னு. திருவாசகத்தில் கூட ஒரு பாட்டில் வரும், பெற்றி பிறர்கரிய பெம்மான் பெருந்துறையான் அப்படின்னு ஒரு திருவாசக பாட்டை ஆரம்பிக்கும். அந்த பெற்றி அப்படின்னாக்க தன்மை குணம் பெருமை அப்படின்னு அர்த்தங்கள்லாம் உண்டு. இப்போ இங்கே பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் அப்படின்னாக்க என்ன பெற்றி? திருஞான சம்பந்தர் சிவருவானோட அருளை பெற்று வந்து இங்கே வந்திருக்கார். கோயிலில் போய் பாடினார் இல்லையா, அதை பார்த்தோம் நம்ம. ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உரை மே மாதி அப்படின்னு போய் அந்த பாட்டெல்லாம் பாடி இறைவனுடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து கொண்டு இங்கே வந்திருக்கார். இப்போது மானினேர் விழி மாதராய் அப்படிங்கிற பாட்டு இறைவனுடைய அருளோடு பாடினார் அவர். அந்த பாட்டில் அவர் சொல்கிற கருத்து என்ன? இறைவன் என் உள்ள இருக்கான், எனக்கு துணையாக இருக்கான், அதனால் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இறைவனோட அருள் பெற்று அவர் பாடின பாட்டு இது. அந்த அருள் பெற்ற தன்மை அப்படிங்கிறதுக்காக பெற்றியால் அப்படிங்கிறார். இந்த பெற்றிக்கு முன்னாடி அருள் பெற்ற பெற்றியால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அருள் பெற்ற பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கும். அருளி செய்கிறதுனா அப்படி ஒன்று சொல்கிறது இல்லை ஒன்று பாடுறது அது மாதிரி செய்கிறதுக்கு அருளி செய்ததும்ப. அதுமேல அருளி செய்தல்னாக்க அவ சொல்கிறது பாடுறது. அப்படி இறைவன் அவருடைய அருள் பெற்ற தன்மையினால பாடின பிள்ளையார் தமக்கும் சம்பந்தருக்கும் முன்னம் சுற்று நின்று அழைத்தல் ஓவா அருகர்க்கும். அப்போ சம்பந்தருக்கு முன்னாடி சுற்றி நின்றுருக்கா இல்லையா சமணர்கள்லாம், அதான் அவருக்கு சம்பந்தருக்கு முன்னாடி சுற்று நின்று அவர் சுற்றி நின்றுட்டு அழைத்தல் ஓவா அருகர். அழைத்தல்னா கூப்பிடுறது நமக்கு தெரியும், அவர் அழைக்கிறார் அப்படின்னா கூப்பிடுறது. இங்கே அவர்கள் என்னத்துக்கு அழைக்கிறா? வாதுக்கு வாங்க வாதுக்கு வா வாதுக்குவான்னு அழைக்கிறா, வாதுக்கு அழைக்கிறாரு. அழைத்தல் அப்படின்னா கத்துறதுன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. எல்லாம் கூப்பாடு பண்ணிருக்கா, என் கூட எங்களோட வாதுக்கு வா வாதுக்குவான்னு கூப்பாடு பண்ணிருக்கா சுற்றி. அப்படி சுற்று நின்று அழைத்தல் ஓவா. ஓவுதல் அப்படின்னாக்க நிறுத்துறது முடியறது நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இதை பார்த்துருக்கோம், உயிர் நம்ம ஓவுதல்னா மறந்து போகிறது நிறுத்துறது. சுந்தரர் பதியங்கள் பார்த்துட்டுருந்தப்போ பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற சலசல ஒரு பாட்டை நமச்சிவாய பதிகம் பார்த்துருக்கோம். அதில் மூணாவது பாட்டு வரும், ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடைமேற் காவும் நாள் இவை என்றலார் கருதேன் கிளறுபுணர் காவிரி பாவு தன்புணல் வந்திரி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறைக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே அப்படின்னு அந்த பாட்டு. அதில் ஓவும் நாள் அப்படின்னு வரும். ஓவுதல்னாக்க அங்கே நினைக்கிறதுக்கு மறந்து போகிறது, அதனால் ஓவுதல்னா நிறுத்துறது நின்று முடிச்சுடுறது. அது மாதிரி இவ அழைத்தல் ஓவா அப்படின்னா இவர்கள் கூப்பிட்டுட்டே இருக்கா வா வா வான்னு நிறுத்தாம கொஞ்சம் கூட ஒத்தவான்னு கூப்பிடுவான் உடனே அடுத்தவன் என் கூட வாதுக்குவாம்பா அப்படி எல்லாரும் ஓயாம சத்தம் போட்டுட்டே இருக்கா. அதுதான் ஓவானா ஓயாமன்னு அர்த்தம். அழைத்தல் ஓவா அருகர்க்கும். அருகர் அப்படின்னாக்கா அது சமணர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அவ அந்த அருகத் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழாக்கம் வந்து அதுலேருந்து வர்ற வார்த்தை இது அருகர். அப்படின்னா சமணர்கள். அந்த சமணர்களுக்கும் தென்னர்கோமான், தென்னன் அப்படின்னா பாண்டியன்னு தெரியும், தென்னாடுனா பாண்டிய நாடு, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம ஒரு ஃப்ரேஸ் எல்லாரும் சைவரெல்லாம் சொல்லுவா. அதுல வர்ற தென்னாடு என்னன்னாக்க பாண்டிய நாடு தான் தென்னாடு. தென்னர் கோமான் பாண்டிய நாட்டுக்கு அரசனான பாண்டிய மன்னன் என்ன சொன்னான், இற்றை நாள் என்னை உற்ற பிணியை நீர் இகழித்தீரும். இற்றை நாள் அப்படின்னா இன்னைக்கு, இப்போ இன்று எனக்கு வந்திருக்கிற அப்படின்னா இற்றை நாள்னா இன்று, அற்றை நாள்னா அன்று முன்னாடி, இற்றை நாள்னா இன்னைக்கு என்னை உற்ற பிணியை என்னை வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஜோரத்தை நீர் இகழித்தீரும். இகழுதல் அப்படின்னாக்க அதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு. பொதுவாக பகைமை கொள்றது முரண்படுறதுக்கு இகழுதல்னு பேர். இந்த இடத்துல இகழித்தீரும்னாக்க நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி இட்டு தீருங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ ரெண்டு குழு இருக்கு, அப்போ அவளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் இல்லையா. போட்டி இருந்தால் தானே யார் பெரியவர்கள் இல்லை யார் ஜெயிச்சவர்கள்னு சொல்லணும், ஏதாவது ஒரு போட்டி இருக்கும், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாளோ அவர்கள் ஜெயித்தவர்கள் அப்படிம்போம். அது மாதிரி இங்கே சொல்கிறான் அந்த ராஜா, இன்னைக்கு எனக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஜுரத்தை நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு குணப்படுத்துங்கோ, நீர் இகழி தீரும். நீங்கள் போட்டி போட்டு குணப்படுத்துங்கோ. தெற்றன தீர்த்தார் வாதில் வென்றனர். இதை யார் முழுக்க குணப்படுத்துகிறாளோ, யார் சீக்கிரமாக குணப்படுத்துகிறாளோ அவர்களே வாதில் வென்றவர் என்று சொற்ப அப்படின்னு சொல்ல அப்படின்னு அடுத்த அடுத்த பாட்டிலே தொடர போகிறது அது. ஆனால் நம்ம இந்த பாட்டை பார்க்க போகிறதில்லை. அதனால் இந்த சமணர்கள் சமுத்திர வாதுக்கு அழைச்சின்னு இருக்கேன், ராணி ஐயோ சமுத்திரம் என்ன ஆகிடுமோன்னு பயப்படுறேன், அப்போ ராஜா சொல்கிறார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரையும் பார்த்து சம்பந்தரையும் சமணர்களையும் பார்த்து, இன்றைக்கி எனக்கு வந்திருக்கிற ஜுரத்தை நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுட்டு தீருங்கோ. தெற்றனை தெற்றனை அப்படின்னாக்க தெளிவா சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். யார் என்னோடய ஜுரத்தை பூரணமாக குணப்படுத்துகிறாளோ, யார் என்னோடய ஜுரத்தை சீக்கிரமாக குணப்படுத்துகிறாளோ அவர்கள் பக்கமே வாதில் வென்றது அப்படின்னு ராஜா தன்னுடைய முடிவை சொல்கிறான். அதாவது நீங்கள் உங்கள் தர்க்கங்கள்லாம் எங்களுடைய நூல் எப்படி இருக்குது, உங்கள் நூல் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த தர்க்கத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஜுரம் வந்திருக்கு, இந்த ஜுரத்தை யார் குணப்படுத்துகிறாளோ அவர்கள் பக்கமே உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் என் குணத்தை ஜுரத்தை குணப்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்களே உங்கள் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் பக்கமே நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே போகிறோம். பதிகத்தில் முதல் பாட்டு, மானின்னேர் விழி மாதராய் வழுதிக்கு மா பெறும் தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனர்கட்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இது சந்த பாடல். அந்த சந்த நான் உங்களுக்கு அந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன். தான தானன தான தானன தான தானன தானனா அப்படிங்கிற சந்தம் அது. இது எப்படி சொல்லணும்னாக்க, மானின்னேர் விழி மாதராய் வழு திக்குமா பெறும் தேவி கேள், பானல் வாய் ஒரு பால நீங்கிவன் என்று நீ பறி வைதிடேல். ஆனை மாமலை ஆதியாயவி இடங்களிற் பல அல்லல் சேர், ஈனர்கட்கிளி ஏனலேன் திரு ஆலவாய நிற்கவே. அந்த தான தானன தான தானன தான தானன தானனா அந்த சந்தம். அப்படி அந்த சந்தத்தோட சொன்னாக்க நமக்கு பொருள் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக பதம் பிரித்து பார்த்தா புரியும் நமக்கு. மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனர்கட்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இதில் அவர் என்ன சொல்றார், இந்த பாட்டு மங்கையர்கரசியாரை பார்த்து அவர் பாடுறார் சம்பந்தர். என்னாச்சு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி, சம்பந்தருக்கு சுத்தின்றி உள்ள சமணர்கள்லாம் இருக்காளே, மாடு மாடா இருக்காளே, சமணர்கள்லாம் தடி மாடா, சம்பந்தரோ சின்ன குழந்தை, இவரெல்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன கெடுதல் பண்ணுவாளோ என்ன ஆகுமோ அவருக்குன்னு ஒரே பயம். அப்போ சம்பந்தர் அந்த மகாராணியை பார்த்து இந்த பாட்டு பாடுறார், பயப்படாத நீ அப்படின்னு, கவலைப்படாத சிவருமான் எனக்கு துணை இருக்கான், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் அவர் பாடுறார் இந்த பாட்டில். இந்த பதிகம் முழுக்க அதே கருத்து தான் வரப்போகிறது. அதனால் இந்த பாட்டு அவர் பொதுவாக சம்பந்தர் பாடின பதிகம் பாடினாக்க அது இறைவனை புகழ்ந்து இறைவனை பார்த்து அப்படி தான் பாட்டு இருக்கும். ஆனால் இந்த பதிகம் முழுக்க மங்கையரக்கரசியாருக்கு கவலைப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குற பாட்டு இது. இந்த பதிகமே இந்த முதல் வரி மங்கையரக்கரசியாரை அட்ரஸ் பண்ணுறார், மகாராணி கே நான் சொல்கிறது காதில் வாங்கிக்கோ அப்படின்னு, நான் சொல்கிறேன் கேள் அப்படிங்கிறார். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் அப்படின்னு முதல்ல மகாராணிய அட்ரஸ் பண்றார். என்ன சொல்றார்? மானின் நேர்வழி மாதராய். மான் அப்படின்னா தெரியும், பெண்களுடைய வர்ணனைகள்ல பல வர்ணனை வரும். மான் போன்றவள், மயில் போன்றவள், கிளி போன்ற மொழி பேசுபவள், கொடி போன்ற இடையை உடையவள், மேகம் போன்ற கூந்தலை உடையவள், அப்படிலாம் பலவிதமான கரிய மேகம் போன்ற கூந்தல் உடையவள், அப்படிலாம் பலவிதமா வர்ணனை வரும் பெண்களுக்கு. அதுல இங்க அவர் சொல்ற வர்ணனை மானின் நேர் விழி மாதராய். நேர் அப்படின்னாக்க அது உவமை, ஒப்பு, கம்பாரிசன்ல வருது லைக் அப்படின்னு. மானின் நேர் விழி மாதராய், மான் போன்ற பார்வையை உடைய பெண்ணே அப்படின்னு அர்த்தம். மான் போன்ற பார்வை, மானுக்கு என்ன பார்வை? அதுக்கு அந்த மானை பார்த்துருக்கோம், நம்ம அதுக்கு வந்து ஒரு மருட்சி இருக்கும் கண்ணில், டக்கு டக்கு இப்படி இப்படி பார்க்கும், கொஞ்சம் பயப்படும், அது மாதிரிலாம் பண்ணும் மான். அது மாதிரி மான் போன்ற பார்வையை உடைய மங்கையர்கரசியாரே, வழுதிக்கு மா பெரும் தேவி. வழுதி அப்படின்னாக்க பாண்டியருக்கு பல பேர்கள் உண்டுன்னு முன்னாடி பார்த்துருக்கோம், மாறன், தென்னன் அப்படிலாம் இருக்கிற மாதிரி வழுதி அப்படிங்கிறது ஒரு பேர், பாண்டியன் அர்த்தம். வழுதிக்கு மா பெரும் தேவி கேள், இந்த பாண்டிய ராஜாவுக்கு மகாராணியே நான் சொல்றத கேள் அப்படிங்கிற. பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எழுதிடு. பானல் வாய் அப்படின்னாக்க பால் நல் வாய் அப்படின்னு பிரியும் அது. பானல் வாய்னா பால் நல் வாய், அப்படின்னா வாயில பால் வடிஞ்சிருக்கிற பாலன், பையன், ஒரு குழந்தை. பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எழுதிடு. நீ என்ன என்னை பார்த்து ஐயோ பால் வடிகிற குழந்தையா இருக்கு, பால் வடிகிற முகம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாயில பால் வடிஞ்சிருக்கிற வாயுடைய சின்ன குழந்தைவன் அப்படின்னு நீ கவலை வருந்தாத, பயப்படாத அப்படிங்கிற. பரிவு அப்படின்னாக்க இரக்கம்னு அர்த்தம். அதனால ஐயோ இவருக்கு என்ன ஆயிடுமோனு பயப்படுறோம் இல்லையா, அந்த இதுதான் பரிவு, கவலைப்படுறது. அதனால பானல் வாய், வாயில பால் வடிஞ்சின்றிருக்கிற ஒரு பாலன், ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தை இவன், இங்கு இவன், இவன் என்று அப்படின்னு நீ பரிவு எழுதிடு, நீ வருந்தாத, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்றார். அதுக்கு ஏன் அப்படின்னுங்கிறதுக்கு அடுத்த ரெண்டு வரியில சொல்றார். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேன் அலேன். இந்த ஆனை மாமலைங்கிறது மதுரையை சுற்றி மலைகள்லாம் உண்டு, மதுரைக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கே ஆனமலைன்னு ஒரு பகுதி இருக்குது மதுரைக்கு பக்கத்தில், அதே மாதிரி நாகமலைன்னு ஒரு மலை இருக்குது, இப்படி மதுரையை சுற்றி சில மலைகள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கூகுளில் போய் தேடி பார்க்கலாம், இல்லை மதுரையை பற்றி படித்து பார்க்கலாம், அதை சுற்றி மலைகள்லாம் இருக்குது. அந்த மலைகளில் பல குகைகள், அந்த அங்கே சமணர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்கார் அந்த காலத்தில். இன்றைக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அங்கெல்லாம் சமணர்களுடைய கல்வெட்டுகள் முதலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சம்பந்தர் இங்கே சொல்கிறார், இந்த ஆனை மலை முதலான மலைகளில், ஆனை மாமலை ஆதியாய, ஆதியாயனா முதலான அப்படின்னு அர்த்தம், ஆதினா முதல், ஆதியாயனா முதலிய, இந்த ஆனை மலை முதலிய இடங்கள், அப்படிப்பட்ட பல இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கள், இந்த சமணர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே இருக்கா. இந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க அல்லல் சேர் ஈனர் அப்படிங்கிறார். ஈனர் அப்படின்னாக்க ஹீனம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வருது. ஹீனம்னா ரொம்ப மட்டமானது, இழிவானது, குறைவுடையது அப்படின்னு அர்த்தம். அங்க ஹீனர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, உடற்குறைவு உடையவர்கள், கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவன், அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு அங்க ஹீனர்கள் அப்படின்னு சொல்றது தமிழில். இப்போ எல்லாம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக என்னென்னவோ புது புது ஃப்ரேஸ்லாம் கண்டுபிடிச்சு யாருக்கும் புரியாதபடி இதை சொல்கிறேன். அதனால் இங்கே என்ன சொல்கிறேன், அல்லல் சேர் ஈனர், தமிழர்கள் அவர் ஈனர் அப்படிங்கிறார். ரொம்ப மோசமானவர்கள், குறைபாடு உடையவர்கள், எப்படிப்பட்டவர்கள், அல்லல் சேர், அல்லல்னாக்க துன்பம், அல்லல் சேர்னா அவர்களுக்கு துன்பம் சேர்றதில்லை, அடுத்தவர்களுக்கு துன்பத்தை சேர்க்கிறவர்கள் இவர்கள். அதனால் பலருக்கும் துன்பத்தை தருகின்ற மோசமானவர்களாகிய இந்த சமணர்கள், அவர்களுக்கு எளியேன் அலேன், எளியேன் அப்படின்னாக்க வலிமை இல்லாதவன் அர்த்தம் இல்லையா. அவர்களுக்கு எளியே நல்லேன்னா அவனுக்கு நான் ஒன்றும் சளைச்சவன் இல்லை, பேச்சில் சொல்லணும் இல்லையா, உனக்கு நான் உனக்கு நான் சளைச்சவனா, என் கூட சண்டைக்கு வந்து பார் தெரியும் அப்படிமோ. அது மாதிரி அவர்களுக்கு எளியே நல்லேன், நான் அவர்களோட வலிமை குன்றியவன் அல்லவன் அல்லேன், எனக்கு இறைவன் எனக்கு கவலைப்படாது, அவர்களோட நான் எளியவன், அவர்களோட எனக்கு வலிமை இல்லை அப்படின்னு நினச்சி நீ கவலைப்படாத, அப்படி கிடையாது, அவர்களை விட நான் வலிமை உடையவன். அது ஏன் அப்படின்னாக்க திரு ஆலவாயரன் நிற்கவே, நான் உருவத்தில் சின்னவனாக இருக்கலாம் ஆனால் எனக்கு யார் துணையாக இருக்கா, திரு ஆலவாயரன் நிற்கிறார், எனக்கு துணையாக சிவருமான் நிற்கிறார். அதனால் இந்த ஆனமலை முதலான இடங்களில் இருக்கிற இந்த துன்பம் தர்ற சமணர்களாகிய கீழவர்களுக்கு நான் வலிமை குன்றியவன் அல்லேன், அவர்களோட விட எனக்கு வலிமை உண்டு, அதனால் நீ கவலைப்படாத. சொல்ல வர்றது என்ன, திரு ஆலவாயரன் நிற்கவே, எங்கே நிற்கிறார், துணை நிற்கிறார். அது கடைசி பாட்டில் என்னுள் நிற்கவே அப்படிம்பார், என் உள்ளத்துக்குள்ளே இறைவன் நிற்கிறான் அப்படிங்கிற, என் உள்ளத்துக்குள்ளே சிவபெருமான் இருக்கான், அதனால் எனக்கு ஒரு ஒன்றும் நடக்காது, ஒரு கெடுதலும் வராது. இந்த சமணர்களை விட நான் வலிமை குன்றவன் நினைச்சு பயப்படாத, கவலைப்படாத, தைரியமாரு அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். இந்த ஆலவாயரன் நிற்கவே அப்படிங்கிறது கோளறுபதிகம் நம்ம முன்னாடி பார்த்தோம், வேதாரண்யத்தில் அவர் பாடுறார். மதுரை கிளம்புறதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் போகாதீங்கோ அப்படின்னு சம்பந்தர் தடுக்கிறார். அப்போ சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு சொல்கிறார், வேயூறு தோழிப்பங்கன் பாட்டை பாடி என் உளமே புகுந்த அதனால் அப்படிம்பர். அந்த சிவருமான் என் உள்ளத்துக்குள்ளே நிலையாக இருக்கின்றான், அதனால் எனக்கு ஒரு கெடுதலும் வராது. அதே கருத்து தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறார். திரு ஆலவாயரன் நிற்கவே, அந்த ஆலவாயில் இருக்கிற மதுரையில் இருக்கிற சொக்கநாத பெருமான் என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் நிற்கின்றான், எனக்கு துணை நிற்கின்றான், அதனால் இந்த சமணர்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ மங்கையர்க்கரசியாரே நீ கவலைப்படாது. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா, பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா, மாகதக்கரி போல் தெரிந்து புரிந்து நின்றுணும் மாசுசேர், ஆகதற்களி ஏனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. பாட்டு முழுக்க கடைசி வரியில எளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே அப்படிங்கறது திரும்ப திரும்ப வரும் எல்லா அடி பாட்டிலையும், எல்லா பாடலையும். ஏன்னா பாடு பதிகம் முழுக்க மங்கையர்க்கரசியாருக்கு தைரியம் கொடுக்கற பதிகம், மங்கையர்க்கரசியாரை பார்த்து பாடின பதிகம் அது. அதனால இந்த மானின் வழி மாதராய் எழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயூர் பாலன்று நீ பரிவெய்தல் முதல் பாட்டில் சொல்கிறார் இல்லையா, அந்த ஃப்ரேஸ் எல்லா பாட்டுக்கும் பொருந்தும். அது ஏன்னா அந்த பதிகம் முழுக்க ஒரே சமயத்தில் பாடுறார். அதனால இந்த ரெண்டாவது பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது முதல் பாட்டில் என்ன சொன்னாருங்கிறது சேர்த்து வச்சு பொருள் கொள்ளணும் இல்லையா. இந்த ரெண்டாவது பாட்டில் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறார், இந்த சமணர்களுக்கு நான் இழைச்சவன் இல்லை, ஏன்னா சிவருமான் எனக்கு துணை நிற்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறார். இது யார்கிட்ட சொல்கிறார், ரெண்டாவது பாட்டில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. அது நம்ம முதல் பாட்டில் பார்த்து இது மங்கையர்க்கரசியாருக்கு சொன்னதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா, பாகதத்தோடு இறைத்து உரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா, மாகதக்கரி போல் திரிந்து புரிந்து நின்று உணும் மாசு சேர், ஆகதற்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இந்த பதியத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சமணர்களுடைய பழக்க வழக்கங்கள், பெயர்கள், பல விஷயங்கள் இதில் வரும் இந்த பதிகத்தில். இந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நமக்கு அது புரியும். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா, இந்த சமணர்கள் அவர்களுடைய நூல்கள்லாம் பிராகிருதத்தில் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதம் பிராகிருதம்னு பாஷைகள் உண்டு. சம்ஸ்கிருதம்னா செம்மையான மொழி அது சம்ஸ்கிருதம். பிராகிருதம்னா வழக்கத்தில் இருக்கிற மொழி, இந்த பிரகிருதி அப்படின்லாம் வர்றது அதுலேருந்து. அந்த பிராகிருதத்தில் ஜெயினர்களோட நூல்கள்லாம் இருக்கும். அந்த பிராகிருதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தோட கொச்சை வடிவம், திரிந்த வடிவம். அதான் அங்கே சொல்கிறார் சங்கத பங்கமா. சங்கதம் அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதம், பங்கம்னாக்க குறைவுடையது, குற்றமுடையது, பின்னப்பட்டது அப்படின்லாம் பங்கம் பங்கம் அப்படிம்போம். அந்த சம்ஸ்கிருதத்தோட பங்கமான பிராகிருதம், சம்ஸ்கிருதத்தோடைய திரிந்த வடிவமான பிராகிருதம், அதான் சங்கத பங்கமா பாகதத்தோடு அப்படிங்கிற. பாகதம்ங்கிறது பிராகிருதம்ங்கிறது பாகதம்னு வர்றது, சம்ஸ்கிருதம்ங்கிறது சங்கதம்னு வர்றது. அதான் சங்கத பங்கமா பாகதத்தோடு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தோட திரிந்த வடிவமாகிய, சிதைந்த வடிவமாகிய பிராகிருதத்தோட அப்படின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதம் எப்படிப்பட்ட சம்ஸ்கிருதம், ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கதம். சம்ஸ்கிருதத்தில் ஆகமங்கள் இருக்கு, வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆகமங்களும் வேத மந்திரங்களும் அமைந்திருக்கிற சம்ஸ்கிருதம், அந்த சம்ஸ்கிருதத்திலிருந்து திரிந்து வடிவமாகிய, குறைபாடுடைய வடிவமாகிய பிராகிருதம். அந்த பிராகிருதத்தில் தான் ஜெயினர்களுடைய மந்திரங்கள் நூல்கள்லாம் இருக்குது. இவர்கள் அந்த பிராகிருத மந்திரங்களை ஓயாமல் ஜபம் பண்ணிட்டு அதை பற்றி பேசிட்டு அப்படி இருப்பாள். அதான் இறைத்து உரைத்த, இறைத்து உரைத்தனாக்க இறைத்தல்னாக்க சத்தம் போட்டு பேசுறது, ரொம்ப இறையாது அப்படிம்போம், இறைஞ்சு பேசாத. இப்பெல்லாம் இறைஞ்சி பேசாதன்னு யாரும் சொல்கிறதா தெரியல, எல்லாம் சத்தமாக பேசாத அப்படின்னு தான் சொல்கிறான். இறைஞ்சி இறைதல் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மேலே குரலை வசதி பேசுறது, ரொம்ப ஒலி லவுடாக பேசுறது அப்படிங்கிறதுலையே அந்த இறைதல். பாம்பு இறையிறது புஷ் அப்படிங்கும். அது மாதிரி அந்த பெரிய சத்தம் போடுறதுக்கு இறைதல்னு பேர். இறைத்து உரைத்த அப்படி சத்தம் போட்டு கத்தி உரைக்கிறார்கள். ஏன்னா இந்த கூட்டமாக நின்று அவர்கள்லாம் கத்தின்னு இருந்தார் இல்லையா, சம்பந்தரை சுற்றி நின்று அவர் தங்களோட மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த எங்கள் நூல் இப்படி சொல்லிருக்கு அதில் இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு அதெல்லாம் அப்படி சத்தம் போட்டு கோஷம் போட்டுன்னு இருந்தார். அது தான் அவர் சொல்கிறார், இந்த ஆகமத்தோட மந்திரங்கள்லாம் இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் பேசாமல் அதில் இருக்கிற அதை ஒன்று படிக்காமல் அதனுடைய திரிவாகிய பிராகிருதத்தில் தங்களுடைய நூல்கள்லாம் எழுதி வச்சுட்டு அதை இங்கே வந்து இப்படி சத்தம் போட்டு கூச்சல் போட்டுருக்கவர்கள்லாம் அது ஒரு ஃப்ரேஸ். இந்த பாட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு மூணு விதமாக ரெண்டு மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும். இது இந்த சமணர்களுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமாக பாகதத்தோடு இறைத்து உரைத்த ஆகதர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆகதர்கள் கடைசி வரியில் வருது இல்லையா, அப்படி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சமணர்கள். அதே மாதிரி அடுத்தது சனங்கள் வெட்குறு பக்கமா. பக்கம் அப்படின்னாக்க இதுக்கு ரெண்டு விதமா பொருள் வரும். பக்கம்னு தமிழ்ல இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பக்கம்னாக்க சைடு அப்படின்னு, அதாவது பக்கத்துல நியர்பை அப்படின்னு நியர்னு அர்த்தம் பக்கம்னாக்க. ஆனா சம்ஸ்கிருதத்துல பக்ஷம் அப்படின்னா ஒரு குரூப், ஒரு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். என்ன கட்சின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது மற்ற பாஷைகளெல்லாம் பக்ஷா அப்படின்பா. ஜனதா கட்சின்னு தமிழ்ல சொன்னாக்க அங்க ஹிந்திக்காரர்கள்லாம் ஜனதா பக்ஷ் அப்படின்பா. அந்த பக்ஷம் அப்படிங்கிறது தான் ஒரு குரூப். சனங்கள் வெட்குறு பக்கமா, சனங்கள்னா ஜனங்கள், மக்கள். மக்கள் நாணும்படியாக ஒரு கூட்டமாக. ஏன் மக்கள் நாணும்படியாக ஒரு கூட்டமாக இந்த சமணர்கள் இருக்கா, அவர்கள் ஆடையின்றி செல்பவர்கள். அப்படி ஆடையின்றி செல்வதனால மக்களுக்கு ஐயோ இப்படி இந்த மாதிரி வெக்கமெல்லாம் வரானேன்னு நம்ம கண்ண முடின்னு போவோம். அது மாதிரி ஜனங்கள் வெட்கப்படுகின்ற ஒரு கூட்டமாக. இந்த ஜனங்கள் அப்படிங்கிறது எல்லாரையும் வச்சுக்கலாம், இல்லைனாக்க நல்லவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தமிழில் உலகு அப்படிங்கிறது நல்லவர்களை குறிக்கிற சொல் அப்படின்னு திருக்குறள் விளக்கத்திலலாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் சஜ்ஜனங்கள் நல்லவர்கள்னா நன்மக்கள் நாணுகின்றபடி ஒரு கூட்டமாக இவர்கள் திரிவார்கள். அப்படி திரிகின்றவர்கள் இந்த சமணர்கள். அது எப்படி, மா கத கறி போல் திரிந்து. கறி அப்படின்னா யானை, கதம் அப்படின்னா கோபம், மானா பெரிய நிறைய. மா கத கறினா பெரிய கோபமுடைய யானை போல, மாகத கறி போல். இவனா சமணர்கள்லாம் தடிமாடுகளாக இருப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை முன்னாடி. அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், அவரை சம்பந்தரே சொல்கிறார், இவங்க பெரிய கோபமுள்ள யானை போல திரிகிறார்கள் அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, யானையை ரெண்டு விதமாக அந்த உவமைக்கு பொருள் கொள்ளலாம். ஒன்று, இவர்கள்னா வடிவு உருவத்தில் ரொம்ப பருத்து இருக்கிறார்கள், அதனால் யானை மாதிரி அப்படிங்கலாம். ரெண்டாவது, யானை மதம் பிடிச்சி திரிஞ்சதுனாக்க நமக்கு ரொம்ப கஷ்டம், ஊரே அழிக்கும், நாசம் பண்ணும், வயலை நாசம் பண்ணும், ஊரை நாசம் பண்ணும். யானை மதம் பிடிச்ச யானை வந்து எல்லாம் பயந்து ஓடணும். அது மாதிரி மா கத கறி. அப்புறம் கறி அப்படிங்கிறது யானை கருப்பாக இருக்கும். கறிங்கிறது கையுடைய இதுங்கிறதுனால யானை, ஆனால் அந்த யானை கருப்பாக இருக்கும். இந்த சமணர்கள் குளிக்கிறது கிடையாது, அதனால் அவர்கள் தோலெல்லாம் அழுக்கு படிந்து கருமையாக இருக்கும். அதனாலேயும் அவர்கள் மாகத கறி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சம்பந்தர். அதனால் பெரிய கோபமுடைய யானை போல திரிந்து, கண்டத்துலையும் எல்லா ஊர் முழுக்க திரிஞ்சுட்டு புரிந்து நின்று உணும். புரிந்து நின்று உணும், புரிந்து அப்படின்னாக்க புரிதல் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா, எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம பொதுவாக இப்போ வச்சுருக்கோம். இல்லைனாக்க அவன் நன்மை புரிந்தான், அவன் தீமை புரிந்தான் அப்படின்னு ஒரு டு டூ அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வச்சுருக்கோம் பொதுவாக புழக்கத்தில். ஆனால் புரிதல் அப்படிங்கிறதுக்கு டு கர்ல், டு ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, டு லைக், டு டிசையர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விரும்புதல்னு ஒரு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல புரிந்து நின்று உணும்னா விரும்பி நின்று உண்கின்ற. இந்த சமணர்கள் தரையில் சாப்பிட மாட்டோம், உட்காந்துட்டு இலையில் சாப்பிட மாட்டான், அவர்கள் நின்று கொண்டு சாப்பிட்ற வழக்கம் உடையவர்கள். அது பல பாடல்களில் நம்ம அங்கங்கே பார்ப்போம் தேவாரத்தில். புரிந்து நின்று உணும், விரும்பி நின்றபடியே சாப்பிடுகின்ற மாசு சேர். மாசு அப்படின்னாக்க அழுக்கு. மாசு சேர் ஆகதர், ஆகதர்னாக்க சமணர்கள். இந்த சமணர்கள் மாசு சேர் ஆகதர். எதனால மாசு சேர், முன்னாடியே பார்த்துருக்கோம் கருமை சேர் அப்படின்னா அவர்கள் வெளியிலையும் குளித்தல் செய்யாதனால உடம்பெல்லாம் அழுக்கு இருக்கும், உள்ளத்திலையும் தூய்மை கிடையாது, வஞ்சனை உடையவர்கள். அதனால மாசு சேர், புறமாசு அகமாசு ரெண்டு விதத்திலையும் மாசு உடையவர்கள். அப்படி விட மாசு நிறைய உடைய, அழுக்கு நிறைய உடைய ஆகதர். இந்த அர்ஹத் அப்படிங்கிறது வருது ஆகதர் அப்படிங்கிற வார்த்தை, இது சமணர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்ட ஆகதற்கு, அப்படிப்பட்ட சமணர்களுக்கு எளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. சிவருமான் என் உள்ள இருக்கிறான், எனக்கு துணையாக இருக்கான். அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் இந்த சமணர்களை எளிதில் வெல்வேன். அவர்களுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களோடைய நான் வலிமையுடையவன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் சம்மரி என்ன இந்த பாட்டில், சம்ஸ்கிருதத்தில் ஆகமம் மந்திரம் முதலான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த சம்ஸ்கிருதத்தின் திரிபான பிராகிருதம், அந்த பிராகிருதத்தில் மந்திரங்கள்லாம் நூல்கள்லாம் எழுதி வச்சுன்னு இந்த கூச்சல் போடுகிற இந்த சமணர்கள், ஆடையின்றி திரிந்து நல்லவர்களெல்லாம் நாணுகின்றபடி ஒரு கூட்டமாக இருக்கிற சமணர்கள், மாகத கரிபோல் திரிந்து, இந்த யானை போல கோபமுடைய பெரிய யானை போல திரிஞ்சின்னு இருக்கான் இந்த பசங்கள்லாம், புரிந்து நின்று உணும் விரும்பி நின்னபடியே சாப்பிடுகின்ற மாசு சேர் மலம் நிறைய அழுக்கு உடைய இந்த ஆகதர்கள், இந்த சமணர்களுக்கு நான் இழைச்சவன் இல்லை. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மீதி பாடல்களோடு தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.